அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூலை மாதம் 18 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ்வசியில் முதலில் செய்தியிற்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ள கருத்து. பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட டீசல் கார்களின் பதிவுகளை உடனடியாக ரத்து செய்ய டெல்லி பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருப்பது தொடர்பான ஆய்வு.
டெல்லியில் இருக்கிற விழிப்புணர்ச்சி மீதி ஸ்டேட்ல அவ்வளவு இல்ல. இப்ப நீங்க ரோடு ஆக்சிடென்ட் எடுக்கிறீங்க, இது வந்து நேஷனல் கவர்மெண்ட் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது இல்ல.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் அறவாழி இளம்பருதி.
ஊக்க மருந்து பரிசோதனையில் ரஷ்ய அதிகாரிகள் கண்ணும் காணாமல் இருந்திருப்பதை கண்டறிந்திருக்கும் சுயாதீன அறிக்கையானது விளையாட்டின் நேர்மைத்தன்மைக்கு அதிர்ச்சியூட்டும் மற்றும் இதற்கு முன் நிகழ்ந்திராத தாக்குதலை ரஷ்யா உருவாக்கியுள்ளதை காட்டுவதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தெரிவித்திருக்கிறார்.
From all of this comes a picture which emerges of an intertwined
சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தற்போதுள்ள மிக கடுமையான தடைகளை வழங்க தயங்காது என்று டோமஸ் பர்க் தெரிவித்திருக்கிறார். பல சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பரந்த அளவில் அரசின் ஆதரவுடன் நடைபெற்றிருக்கும் மோசடிகள் நிகழ்ந்துள்ளதற்கு குற்றம் கூறத்தக்க சான்றுகளை ஊக்கமருந்து எதிர்ப்பு முகமை கண்டறிந்திருக்கின்றது.
கடந்த வெள்ளிக்கிழமையன்று துருக்கியில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு சதிக்கு அரசின் பதில் நடவடிக்கையாக ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் களையெடுக்கப்பட்டுள்ளனர். 7000 மேலானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 103 தளபதிகள் மற்றும் கடற்கரை படை தளபதிகளும் அடங்குவர் என்று துருக்கி பிரதமர் பினாலி இல்ரிம் கூறியிருக்கிறார். 1/5 பங்கு நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 8000 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
கடந்த வாரம் நீஸ் நகரில் ட்ரக் மூலம் தாக்குதல் நிகழ்த்திய நபர் தீவிரவாத ஜிஹாத் இயக்கங்களில் ஆர்வம் காட்டியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக பிரான்சில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நீஸ் தாக்குதல்தாரியின் இணையதள தேடுதல்கள் குறித்து வழக்கை விசாரித்து வரும் அவர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நீஸ் நகரில் ட்ரக் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவு கூட்டத்தில் பிரான்ஸ் பிரதமர் மானியல் வால்ஸுக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டன. நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்ட 1 மௌன அஞ்சலிக்கு அமைச்சர்கள் தயாராகிய போது கொலைகாரர் எனவும் பதவி விலக வேண்டும் எனவும் பிரதமருக்கு எதிராக இடைமறித்து சிலர் குரல் எழுப்பினர்.
கென்யாவில் மனித உரிமை வழக்கறிஞர், அவரது கட்சிக்காரர் மற்றும் அவர்களது ஓட்டுநரை கொலை செய்ததாக 4 போலீஸ் அதிகாரிகள் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. தனது கட்சிக்காரர் சார்பாக கென்ய போலீஸை எதிர்த்து புகார் ஒன்றை பதிவு செய்தார் கென்ய வழக்கறிஞர் வில்லி கிமானி. அதன் பிறகு இந்த மூவரும் காணாமல் போனார்கள். அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர். பின் அவர்களது உடல்கள் ஆற்றில் வீசப்பட்டன. ஆனால் இந்த குற்றச்சாட்டை 4 போலீசாரும் மறுத்துள்ளனர்.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் 3 முன் அடுக்குமாடி தொழிற்சாலை ஒன்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக 38 பேர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டின் மிக மோசமான தொழிற்சாலை விபத்தாக கருதப்பட்ட ராணா பிளாசா என்ற அந்த கட்டிட விபத்தில் 1000 மேலானோர் பலியாகினர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் ஆடை தயாரிப்பு தொழிலாளர்கள்.
ஆப்பிரிக்காவில் 10-19 இடையே உள்ள வயதினர் இறப்பதற்கு எய்ட்ஸ் மற்றும் HIV தொற்று ஒரு பிரதான காரணமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகளுக்கான நிறுவனத்தின் தலைவர் அந்தோனிலே கூறியுள்ளார். 2000 பலியானவர்களின் எண்ணிக்கை 2 காட்டிலும் உயர்ந்துவிட்டதாக லே கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச கருத்தரங்கத்தின் துவக்கத்தில் அவர் இவ்வாறு கூறினார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது கடந்த வாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களிடையே நடைபெற்ற மோதல் சம்பவம் உள்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசினார். அது குறித்த செய்திகளை தெரிகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்தில் முக்கிய பிரச்சனையாக உள்ள இளைஞர் யுவதிகளின் வேலையில்லா பிரச்சனையை போக்குவதற்கு கிளிநொச்சியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்லூரி பெரிதும் உதவியாக இருக்கும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மன் அரசின் நிதியுதவியுடன் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தொழிற்பயிற்சி கல்லூரிக்கான கட்டிடத்தை அவர் இன்று வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். அங்கு உரையாற்றிய அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் சிங்கள மாணவர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்கள் குறித்து கவலை வெளியிட்டார்.
පහුගිය දිනවල යාපනයේ විශ්වවිද්‍යාලයේ වෙච්ච සිද්ධිය ගැන මම ඉතාමත් කනගාටු වෙනවා. වෙන සිදුවීම් කිසිසේත් සිදු නොවිය යුතුයි. අපි මේ රටේ විශේෂයෙන්ම තරුණ
මිලේ යාල්පාණම් පළගලගැලිතල ஏற்பட்ட அந்த துர்பாத்தியமான சம்பவத்தை பற்றி நான் கவலைப்படுகிறேன். அப்படியான சம்பவங்கள் ஒரு நாளும் நடைபெற கூடாது. நாங்கள் இது பற்றி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு அறிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே எங்களுடைய எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்பயிற்சி நிறுவனங்களும் நல்லிணக்கத்தினுடைய கேந்திர ஸ்தானமாக நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த நல்லிணக்கம் என்று சொல்லுவதற்கு இலகுவாக இருக்கும், ஆனால் செயற்படுத்தும் பொழுது அது பெரிய சவாலாக இருக்கும். என்றாலும் எப்படியானாலும் அதை செய்யத்தான் வேண்டும்.
ஜனாதிபதி தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பின்னிற்கப் போவதில்லை என்றும் அவர் இந்த வைபவத்தில் உறுதியளித்திருக்கின்றார்.
வியாவிருத்த ஜனவரி அட்டவிந்தா எதிர்பார்த்துணும் மெத்திவரணேதி எதிர்பார்க்கிறப்ப மெத்திவரண பிரகாசனேதி என சியலும கருணும்.
2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 நாங்கள் திருச்சியப்பட்ட பொழுது நாம் முன்வைத்த அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அத்தனை விஷயங்களையும் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்பதை கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த நாட்டிலே வடக்கிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இருக்கு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிங்கள பௌத்த மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் சரியாக தெரிந்து அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். இதற்கிடையில் காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழகம் நாளை மறுதினம் திறக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
நாங்கள் இப்போது ஒரு விசாரணை குழுவை அமைத்து இந்த மோதலை தூண்டியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கையிலும் நாங்கள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றோம். புதன்கிழமையில் இருந்து அதாவது 20 இருந்து மருத்துவ பீட மாணவர்களுக்கும் சித்த மருத்துவ அலகு மாணவர்களுக்கும் மருத்துவ பயிற்சியை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம். மருத்துவ பீட மற்றும் விவசாய பீட பரீட்சைகளையும் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம். அதன் பின்னர் படிப்படியாக அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம்
என்றார் வசந்தி அரசரட்னம் அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையின் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது மகனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளுடன் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை விளக்க மறியலில் வைக்கும்படி கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று காலை பாரிய நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவினால் பசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். திவினகும திணைக்களத்துக்கு சொந்தமான 36 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதியை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக பசில் ராஜபக்ச மீது போலீசார் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டால் அதன் மூலம் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் வாய்ப்புகள் இருப்பதாக போலீசார் அறிவித்தனர். எனவே சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைக்கும்படி போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பசில் ராஜபக்சவை எதிர்வரும் 1 தேதி வரை நீதிமன்ற தடுப்பு காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டார். இதேவேளை கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் அவரது வெளிநாட்டு பயணங்களை முற்றாக தடை செய்துள்ளது. வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டால் அதன் மூலம் சாட்சியாளர்களுக்கு அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்த போலீசார் எனவே அவரை மேலும் தடுப்பு காவலில் வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அந்த வேண்டுகோளை நிராகரித்த நீதிபதி சந்தேக நபரை 15 லட்சம் ரூபாய் பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு உத்தரவிட்டார். பிணை வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த நாமல் ராஜபக்ச, ஆயிரக்கணக்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தனது போராட்டம் நிறுத்தப்பட மாட்டாதென்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார் வாங்கிய அந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அது குறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு தொடுத்துள்ள மேல்முறையீட்டு வழக்கில் காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி, விஜயேந்திரர் ஆகியோருக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நோட்டீஸ் வழங்கியுள்ளது. முன்னதாக சென்னையைச் சேர்ந்த ஆடிட்டர் ராதாகிருஷ்ணனை கொலை செய்ய முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து ஜெயேந்திரர் உள்ளிட்ட 9 பேர் கடந்த ஏப்ரல் 29 என்று விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய பரிந்துரைக்கப்படும் என அப்போதே தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜயராஜ் உறுதி செய்திருந்தார். அரசு தரப்பு சாட்சியங்களை நீதிமன்றம் முழுமையாக பரிசீலனை செய்யவில்லை என்றும் கூறிய வழக்கறிஞர் விஜயராஜ் இதனால் மேல்முறையீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.
வட இந்திய மாநிலமான கங் உத்தராகண்டில் கங்கை நதிக்கரையில் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் முயற்சிகளை தடுப்பதற்கு தமிழகத்தில் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதுகுறித்து மீண்டும் ஜெயக்குமார்.
கங்கை நதிக்கரையில் திருவள்ளுவர் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் 12 அடி உயரம் உள்ள அச்சிலை தரையில் கிடத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தில் கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. திருவள்ளுவர் சிலையை கருப்பு நிற உரை கொண்டு மூடி கிடத்தியுள்ள புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியானதை அடுத்து அது தொடர்பான சர்ச்சைகள் அதிகரிக்க துவங்கியுள்ளன. இந்நிலையில் திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து இன்று சென்னை செய்தியாளர்களை சந்திக்கையில் இவ்விவகாரத்திற்கு கடுமையான கண்டனத்தையும் வெளியிட்டு தமது கோரிக்கைகளையும் முன்வைத்தார்.
திருவள்ளுவர் தலித்து என்பதற்காக அந்த இடத்தில் அவர் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக மறுக்கிறோம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர் திருவள்ளுவர். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று அடுத்த அடியில் சொன்னவரும் அவர்தான். திருவள்ளுவர் எந்த இனம், எந்த சாதி, எந்த சமூகம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் தமிழர், தமிழின் ஞான அடையாளம் என்றுதான் உலகம் இதுவரை கொண்டிருக்கிறது
என்றார் வைரமுத்து. உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஹரித்வார் நகரில் ஓடும் கங்கை நதிக்கரையில் திருவள்ளுவர் சிலையை நிறுவ அம்மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான தருண் விஜய் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார். இதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள தடைகளை நீக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்போது பெரும்பாலானவர்களின் கோரிக்கையாக உள்ளது.
ஜெயக்குமார், இந்திய தலைநகர் டெல்லியில் 10 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட டீசல் வாகனங்களின் பதிவுகளை உடனடியாக ரத்து செய்யுமாறு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் மட்டும் இந்த உத்தரவை செயல்படுத்துவது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று போக்குவரத்து மற்றும் திட்டமிடல் துறையின் நிபுணர் என் எஸ் சீனிவாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது வந்து டெல்லியில மட்டும் போராடுங்க. இப்ப டெல்லியில நீங்க என்போர்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸும் கண்ட்ரோல் பண்ணால் டெல்லியில் பொல்யூஷன் குறைக்க முடியும். மீதி வந்து உங்களுக்கு மீதி பெனிஃபிட்டும் வரலாம். ஆனால் நேஷனல் லெவலில் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ நம்ம நேஷனல் லெவலில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு இப்போ நம்ம கண்ட்ரியில் இல்லை. நேஷனல் ரிஜிஸ்டர் வேணும், நேஷனல் பர்மிஷன் வச்சு அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம முடியும். இப்போ டெல்லியில் பேன் பண்ணால் யூபியில் இருக்க வேண்டி டெல்லியில் வரும், அதையும் பஞ்சாப் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ல இருக்க வண்டியெல்லாம் வரும், அதே நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கும். அவங்களும் கோஆபரேட் பண்ணாதான் நம்ம இந்த சக்சஸ்ஃபுல்லா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.
10 வருடமான ஒரு வாகனங்கள் அப்படின்னு நம்ம ஒரு நிர்ணயம் பண்றது வந்து ஒரு சரியா இருக்குமே. ஏனென்றால் 3 வருடம் கூட ஆகாத ஒரு வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வெளியிடும் மாசுனுடைய அளவு வந்து 10 வருடங்களுக்கு மேற்பட்ட கார்களினுடைய அளவை விட பல மடங்கு இருக்கிறது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி தீர்வு காண்பது?
சில வண்டிகள் அது மாதிரி மெயின்டெனன்ஸ் சரியா இல்லாதனால எமிஷன் அதிகமா இருக்கலாம். அதை வந்து ஆன் தி ஸ்பாட் நீங்க செக்கிங் பண்றது வேணும். ஆனா வண்டி அதிகமாயிட்டே இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப குறைவு இப்போ. அதனால திடீர்னு ஒரு இடத்துல போய் செலக்டிவா என்போர்ஸ் பண்ணி செக் பண்ணி அதை ஸ்ட்ரிக்டா என்போர்ஸ்மெண்ட் பண்ணாதான் ஒரு இது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஒரு ஸ்டாண்டர்டான எமிஷன் நார்ம்ஸ் வந்து இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அப்படி இல்லாதனால தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும்?
ஒரு குழு அலைஞ்சி அவங்க செக் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் இமேஜிட்ட கொண்டு வந்தாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அது பண்ணா பெட்டரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, டெல்லியில் இருக்கிற விழிப்புணர்ச்சி மீதி ஸ்டேட்ல அவ்வளவு இல்லை. இப்ப நீங்க ரோடு ஆக்சிடென்ட் எடுக்கிறீங்க, இது வந்து நேஷனல் கவர்மெண்ட் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது இல்லை. அவங்க சொல்றாங்க அது ஸ்டேட் சப்ஜெக்ட், நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்றாங்க, தவிர ஒன்றும் பண்றது இல்லை. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணி இது ஓவரால் ஆக்ஷன் எடுத்தாதான் இது என்வரன்மெண்ட் ப்ராப்ளம், ரோட் சேஃப்டி ப்ராப்ளம்
தேசிய அளவில் ஒரு கொள்கையை வகுக்கும் போது இதுல வந்து மாநில அரசுகளுடைய பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்?
நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் வெஹிக்கிள், நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் டிரைவர், அது மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்து மாநில அரசு நம்ம மோட்டார் வெஹிக்கிள் சாக்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவங்களையும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணி நம்ம ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோ, ப்ராஜெக்ட் பீரியட் வச்சுட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. இதை வந்து பண்ணலாம் பேசிட்டு இருக்கிறதுல முடியாதுங்க. ஒரு டைம் டார்கெட் வச்சுட்டு அது பண்ணமாதான் அச்சீவ் பண்ண முடியுது.
போக்குவரத்து துறை நிபுணர் சீனிவாசன், இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.